104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
எந்த பிழையை நீ எங்கே கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் திருத்திக்கொள். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 29 நவம்பர் மாதம் 2024, தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை திங்கள் 14 நாள், இஸ்லாமியர்களுக்கு ஜமாத்துல் அவுவல் 26 நாள் ஹிஜ்ரி 1446. இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதம் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக நாம் தருவது திருக்குறள். வழங்குகிறார் சமூக பணியாளரும் மூத்த கலைஞரும் ஆன மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம்.
இனிய காலை வணக்கம். ஒரு சார்பு படாது நட்பு பகை இரண்டிடத்தும் ஒப்பு நிற்கும் நிலைமையை விளக்கும் திருக்குறளின் 12 அதிகாரமான நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6 குறள். நெஞ்சம் நடுவு நிற்றல் நின்றும் நீங்கி நடுவு அல்லாதனவற்றை செய்ய நைக்குமாயின் அக்கணமே இனி யான் கிடப்போகின்றேன் அதற்கான அறிகுறி தோன்றிவிட்டது என நீ அறிவாயாக என்பதனை விளக்கும் குறள் இது. கெடுவள் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவு ஊறி அல்ல செய்யின். எதிர்காலத்தில் நன்மை வருமா அல்லது தீமை வருமா என்பதை சோதனம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. மனம் போலவே வாழ்வு. உடம்பில் காய்ச்சல் உண்டாகப் போகிறது என்றால் முன்னதாக சில அறிகுறிகள் தோன்றுவது போல ஒருவன் எதிர்காலத்தில் வறுமையுற்று துன்பப்படப் போகிறான் என்பதை முன்னதாகவே காட்டும் சில அறிகுறிகள் உண்டு. அவை யாவை? நம் மனதின் நினைவுகளே அவை. நம் செயல்களுக்கு மூல காரணம் முதலில் நம் மனத்தில் தோன்றும் எண்ணம்தான். கருவிகளை இயக்கி வேலை செய்யும் கைகளை அந்த வேலையை செய்யும்படியான முறையில் பரபரக்கச் செய்வது மனத்தின் எண்ணமே ஆகும். அறநறி தவறி சமநோக்கு தவறி நம் நன்மைக்காக ஒரு செயலை செய்ய எண்ணம் தோன்றினால் அதை அடக்க வேண்டும். எவ்வளவு அடக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் தோன்றி அந்த வகையிலேயே மனம் சிந்திக்கவும் தொடங்கிவிட்டால் தீய வழிமுறைகளை நினைக்கும். பிறைத்துளி விழுந்த பால் மோராவது போல நடுவுநிலைமை தவறி குறுக்கு வழியில் நன்மையடையலாம் என்ற எண்ணம் மனதில் சிந்தனையாக வளர தொடங்கிவிட்டால் அதனால் உண்டாகும் ஆசையை அடக்க முடியாமலே போகும். செயலில் துணிந்து இறங்க வேண்டும். ஆக எண்ணம் ஆசையாகி செயலாக வடிவெடுக்கும் வகை இதுதான். தீமை செய்து செல்வம் அல்லது பதவியை அடைபவன் முதலில் சுகப்படலாம். ஆனால் சுவை கண்ட பூனை என்பது போல குறுக்கு வழியை கண்டுகொண்ட அவனுக்கு பின்னர் நேர்வழியில் விருப்பம் செல்லாது. சுகத்தை அனுபவித்தவன் துன்பத்தை கண்டு ஏன் நினைக்கவே அஞ்சுவான். ஆகவே தீய செயல்களை தொடர்ந்து செய்து அவற்றின் விளைவாக இறுதியில் வறுமை அடைந்து கடுவான். இது உறுதி. பலரது அனுபவத்தில் கண்டது. எனவே நடுவுநிலைமை தவறலாம் என்ற எண்ணம் ஒருவனுக்கு உண்டானாலே நாம் அவ்வறுமை அடைவோம் என்று அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 12 அதிகாரமான நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தின் 6 குறள். கெடுவள் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவு ஊறி அல்ல செய்யின்.
நன்றி ஐயா. இனி நாம் குட்டி கதை கேட்போமா? என்றும் வளமை போல் குட்டி கதையுடன் உங்களை சந்திக்க வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களான ராதா கிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பு நிறைந்த சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை காலை பொழுதில் வானொலி நிகழ்ச்சிகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்ததற்று என்ற வள்ளுவர் குறளுக்கு உருவக விளக்கமாக அமையும் சிறுகதை கேட்டு சிந்திக்கலாம் வாருங்கள். மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுத்தார். மகாராணி கொதித்து விட்டார். ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள் என்றாள். முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார். சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆணா பெண்ணா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்று சொன்னால் பெண்மீன் தான் வேண்டுமென்றும், பெண்மீன் என்று சொன்னால் ஆண் மீன் தான் வேண்டுமென்றும் கேளுங்கள். எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசுகளை பிடுங்கியே ஆக வேண்டும் என்றாள் மகாராணி. மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான். கேள்விக்கணையை மகாராணி தொடுத்தாள். அவன் உஷாராக பதில் சொன்னான். இது ஆணுமில்லை பெண்ணும் இல்லை, இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன். அதனால்தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகள் கொடுத்தார். அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது. மீனவன் அதை தேடி எடுத்தான். மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனாள். பேராசைக்காரன், கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றாள் மன்னரிடம். நான் பேராசையினால் அதை எடுக்கவில்லை மகாராணி. அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது. யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று மீனவன் நிதானமாக பதில் கூறினான். இப்பொழுது இன்னும் நெகிழ்ந்த மன்னன் மேலும் 5000 பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்தான். மகாராணி இதற்கு மேல் பேசினால் தன் வாயால் கெட்டுவிடுவேன் என்று அமைதியானான். அன்பான நேயர்களே, சுவாரஸ்யமான கதையுடன் நாம் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களே வெற்றியடைகிறார்கள். முடிந்தவரை நாம் பிறருடன் பேசுகின்ற பொழுதில் சுடுசொற்களை விடுத்து இன்சொற்கள் பேசி மகிழ்தலே பண்பாகும். வள்ளுவரும் நான் முன் சொன்ன குறளில் இக்கருத்தையே விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. இன்றைய குட்டி கதையும் சிறப்பாகவே இருந்தது. இனி நமது குட்டி நட்சத்திரங்கள் மின்ன இளந்தளிர் களம் இறங்க இளந்தளிரில் மின்ன போகும் நட்சத்திரம் திரு சூரியகுமார் பிரியா தம்பதியினரின் செல்வ புதல்வி துவாரகா சூரியகுமார். மேலும் இவர் தமிழ் பூங்கா பாடசாலை மாணவரும் ஆவார்.
பிளாக் ஃப்ரைடே என்பது நவம்பர் மாதத்தில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதாகும். இந்த நாளன்று அமெரிக்கர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடி வருகின்றனர். இதன் வரலாற்றுக்கு பின்னணி என்பது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில் குடியேறிய போது அமெரிக்கா குடிமக்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை வசதிகளை செய்து கொடுத்தார்களாம். இதன் நிகழ்வால் ஒரு வருடம் கழித்து அந்த நாளை அக்குடியேறிகள் நன்றி தெரிவிக்கும் நாளாக கொண்டாடி வந்ததின் பொருட்டு பிளாக் ஃப்ரைடே நன்றி உணர்வின் நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
அவரை தொடர்ந்து அடுத்து வரும் இளந்தளிர் தாரகை திரு திருமதி குருபரன் சுமித்ரா தம்பதிகளின் செல்வ புதல்வி துவாரகா.
இன்று ஒன்று கூறியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கம்.
மாவீர நாள் கார்த்திகை 27. கார்த்திகை மாதம் கது மழைக்காலம் தாயகத்தில் மழை கத்து குளிர் என்று பாராமல் தன் நலம் கருதாமல் தமிழ் மக்கள் நலத்துக்காக உயிர் துறந்த உத்தமர்கள் இந்த மாவீரர்கள். இவர்கள் மரணத்தை வெஞ்சவர்கள். மரணத்துடன் மனித வாழ்க்கை முடிந்து வரும். ஆனால் மாவீரர்களுக்கு மட்டும் மரணத்துடன் வாழ்க்கை முடிவதில்லை. இவர்கள் சாவை சரித்திரமாக்கியவர்கள். தன்னை பெற்ற தாயும் தன்னுடன் பிறந்தோரும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தனது இனிய உயிர்களை தியாகம் செய்தவர்கள். தங்களுடைய ஆசைகளை மறந்து தங்களது மக்கள் நலமுதனும் வளமுதனும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த இலட்சியம் கொண்டவர்கள். இந்த தியாகிகளை நினைவு கூறும் மாவீரர் நாளை நம் பிறப்பின் உயர்ந்த நாளாக, தமிழ் மக்களின் இலட்சிய வேட்கின் உயர்ந்த நாளாக நினைவு கூறுவோம். இன்று மாவீரர் நாள், இது தமிழ் மக்களின் பெருநாளாக, இது தமிழ் மக்களின் திருநாளாக, தமிழ் மக்களின் தேசிய நாளாக, தமிழ் மக்கள் சுதந்திரம் வேண்டி உறுதி எடுத்துக்கொள்ளும் புரட்சி நாளாக இதை கொண்டு அறிவருகிறோம். இவர்களின் தியாகத்துக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? ஆளுக்கொரு அமைப்பு, ஒவ்வொருவரும் தனித்தனி செயற்பாடு. ஈழப்போர் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. நீதி கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள் இருக்கும் பூசைகளை மறந்து எல்லோரும் ஒரு குதையின் கீழ் ஒன்றுபடுவோம். ஒன்று பத்தம் இந்த வாழ்வு நம் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இரு பாரதியின் கவிதை இது, நமக்கு பயன் தரும் மறந்தரு. ஒரு கை ஓசை தருமா, இரு கைகள் இணைந்தால் தானே ஓசை வரும். பள்ளியில பறிக்கவில்லையா பசு சிங்கம் கதை? ஒற்றுமையாய் வாழ்ந்த போது சிங்கம் பயந்தரு. வேற்றுமையாய் வாழ்ந்த போது சிங்கம் பாய்ந்தரு. புறவேதன் கதை நமக்கு புரிய வைக்கும் ஒற்றுமையை. வேதன் விரித்த வலையிலே சிக்கி கொண்ட புறாக்கள் தம் உயிரை காத்து கொண்டரு. உயிர் ஒற்றுமையாய் ஒற்றுமையால் வந்ததல்லவோ? ஒற்றுமையாய் வாழ்ந்துடுவோம், வளமாய் வாழ்ந்துடுவோம். ஒன்று பறி தமிழ் இனமே, இனி ஓரி மதையும் பகை இனமே. ஏமாலியா இருந்தது போதும், போராதினால் பெறுவோம் வாழ்வு. நன்றி.
சங்கநாதத்தில் இனி முன்னாள் திருச்சி ஜோசப் கல்லூரி தமிழ்துறை தலைவரும் பேராசிரியருமான திரு சூசை அவர்கள் தரும் பகிர்வு.
நியூசிலாந்து வானொலி நேயர்களே வணக்கம். இரு பேராண்மை செய்த பூசல். ஆளுமை என்றால் பர்சனாலிட்டி என்பது நமக்கு தெரியும். அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. பேராளுமை, கிரேட் பர்சனாலிட்டிஸ், இரண்டு பெரிய ஆளுமைகள் செய்து கொண்ட பூசலால் ஏற்பட்ட இடைஞ்சலை, சிக்கலை குறுந்தொகை 43rd பாடலிலே அவ்வை பதிவு செய்கிறார். நல்லரா கதிவியாங்கு என் அல்லல் நெஞ்சம் அலமரக் குருமே. நாங்கள் இரண்டு பேரும் இரண்டு பெரிய ஆளுமைகள். எங்களுக்குள் பூசல் வந்தது. அதனால் தலைவன் பிரிந்தான். நான் துயருறுகிறேன். அந்த துயரம் நல்ல பாம்பு கடித்தால் எப்படி நஞ்சு ஏறுமோ அதுபோல என்னுடைய நெஞ்சத்தை உலை உறுத்துகிறது, அச்சம் உறுத்துகிறது. இறந்து விடுவேணும் என்கிற அச்சம் இருக்கிறது என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். செல்வார் அல்லர் என்று யான் இகழ்ந்தனே, அவர் நம்மளை பிரிய மாட்டார் என்று அவர் பொருள் வயிற்கு பிரிந்து சென்றபோது அவரை நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். ஒல்வாள் அல்லல் என்று அவர் இகழ்ந்தனரே, நாம் பிரிந்து போவதை சொன்னால் அவர் உயிரோடு இருக்க மாட்டாள் என்பதற்காக சொல்லாமலே தலைவன் என்னை பிரிந்து சென்று விட்டான். இப்படி அவர் பிரிந்து சென்றதனால் இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த துயரம் இருக்கிறதே, மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது என்பது இந்த கவிதையினுடைய பாடுபொருள். நண்பர்களே, இந்த கவிதையை விவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற சாங் ஆஃப் சாங்ஸ் என்கிற சாலமனுடைய கவிதைகளோடு ஒப்பிடுகிறார் கைம் ராபின் என்கிற ஹீப்ரு மொழியலறிஞர், இலக்கிய ஆய்வாளர். 1973-74 ஸ்டடீஸ் இன் ரிலீஜியன் என்கிற ஒரு இதழில் அவர் எழுதுகிறார் நண்பர்களே, இந்த சாங் ஆஃப் சாங்ஸ் அண்ட் தமிழ் போயிட்டி என்கிற கட்டுரையை தொகுதி 3 இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் மாணவர்கள் சில நேரங்களில் இது போன்ற ஐரோப்பிய தமிழ் இலக்கிய ஆய்வாளர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த கட்டுரை பற்றி பேராசிரியர் ப. மருதநாயகம் அவர்கள் பிறமொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களின் தாக்கம் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார். அந்த கட்டுரையில் அவர் எழுதுகிற போது பேரறிஞர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் இது ரிலேஷன் பிட்வீன் தமிழ் அண்ட் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்ங்கிற அந்த 1976 ஆண்டு நூலில் எப்படி ரிக்வேத காலத்திற்கு முன்பே தமிழ் அங்கே மேலை நாட்டு மொழிகளில் புகுந்திருக்கிறது என்பதை பற்றி நிறுவுவார் நண்பர்களே. அதே போல சிஹெச்ஏ ஐ எம் கைம் ராபின் என்கிற இந்த அறிஞரும் அறிஞர் அண்ணா அவர்கள் 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்திய போது கிபி முதல் நூற்றாண்டில் ஹீப்ரு மொழியில எப்படி தமிழ் சொற்கள் கலந்திருந்தன என்பதை பற்றிய கட்டுரையை அளித்தவர் அவர். அதே போலவே எப்படி தமிழ் சொற்கள் கிரேக்க ரோமானிய எபிரேய மொழிகளில் இருக்கின்றன என்பதையும் விவரித்த மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர் அவர்கள். அவர் இந்த சாங் ஆஃப் சாங்கோடு இந்த செவியல் இலக்கியங்களை பல நிலைகளில் ஒப்பிடுகிறார். எப்படி அந்த விவிலியத்தில் இருக்கிற பாடல்கள் இந்த பிரிவு துயரை பற்றி பேசுகிற போது ஒன்று போலவே இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் நுட்பமாக எழுதுகிறார் நண்பர்களே. அப்படி அவர் மொழிபெயர்த்திருக்கிற அல்லது ஒப்பிட்டு பாட்டிருக்கிற கவிதைகளோடு நாம் இதையும் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ இந்த காதல் உணர்வு என்பது புனிதமானது, அது இயற்கையினுடைய அன்பளிப்பு, கடவுளினுடைய கொடை, இதை விவிலியம் ஏற்கிறது என்றெல்லாம் அவர்கள் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இந்த திருவிவிலியத்தில் இடம்பெற்றிருக்கிற அந்த சாங் ஆஃப் சாங்ஸ்ல எப்படி அவர்கள் அந்த துயரத்தை வந்து அனுபவித்தார்கள். என் அன்புக்குரியவனே, நறுமண பொருள் நிறை மலைகளில் தெரியும் ஆணை போல விரைந்து செயல்படுவாயாக, என்னை பார்க்க வருவாயாக என்ற அந்த பிரிவு துயரில் அவள் பேசுவதையும் கைம் ராபின் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறார். அதை போலவே பெரிய அந்த மலை குன்றுகளை எல்லாம் கடந்து இன்னும் அங்கு இருக்கக்கூடிய மலைகளில் இருந்தெல்லாம் தலைவி விரைந்து வர வேண்டும் என்று அந்த பிரிவு துயரத்தை தாங்காத பெண் எப்படி தன்னுடைய காதலை தன்னுடைய கவிதையில வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த சாலமன் குறிப்பிடுவதையும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு கைமிராமின் குறிப்பிடுகிறார், நண்பர்களே, இந்த விவிலியத்திற்கு சாங் ஆஃப் சாங்குக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது தமிழ் செவியல் இலக்கியங்கள் குறுந்தொகை நற்றினை அகநானூறு போன்ற நூல்களிலிருந்து பல பாடல்களை ஒப்பிட்டு காட்டி இதிலிருந்துதான் சாலமன் அறிஞருக்கு இந்த கவிதை கூறுகள் சென்றிருக்க முடியும். அவர் ஒரு ஹீப்ரு மொழி பேசுகிற யூதர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் எப்படி இந்த சாலமன் மன்னருக்கு இந்த தமிழ் இலக்கியங்கள் தெரிந்திருக்க முடியும், தமிழ் இலக்கியங்கள் எப்படி அங்கே சென்றிருக்க முடியும் என்பதையெல்லாம் கூறுவதையும் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் இலக்கம் 619 டொமினியன் கோர்ட் பல்மாரல் மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
அரும்புகள் 2024 தமிழ் பூங்கா சிறார்களின் வருடாந்த கலை நிகழ்வு அரும்புகள் 2024 கலந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனுமதி இலவசம். நடைபெறும் நாள் டிசம்பர் மாதம் 7 திகதி, நேரம் மாலை 6 மணி அளவு. நடைபெறும் இடம் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹோம். இலக்கம் 773 நியூ நார்த் ரோட், மவுண்ட் ஆல்பர்ட். இந்நிகழ்வில் கலந்து எம் சிறார்களின் ஆக்கங்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
சங்கநாதத்தில் இனி திருமதி லலிதா மகாதேவன் அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நட்பும் நம் உறவுகளும் கண்ட மாற்றத்தை கவிதையில் சொல்ல கேட்போம்.
சங்கநாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நட்பு உடைந்து முகநூல் ஆனது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனது, வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உடைந்து ஸ்மைலி ஆனது, குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது, நெற்களம் உடைந்து கட்டடமானது, காலநிலை உடைந்து வெப்பமயமானது, வளநிலம் உடைந்து தரிசாயானது, துணிப்பை உடைந்து நெகிழியானது, அங்காடி உடைந்து அமேசனானது, விளைநிலம் உடைந்து மனை நிலமானது, ஒத்தையடி உடைந்து எட்டு வழியானது, கடிதம் உடைந்து ஈமெயில் ஆனது, விளையாட்டு உடைந்து வீடியோ கேம் ஆனது, புத்தகம் உடைந்து ஈக்புக் ஆனது, சோறு உடைந்து ஓட்ஸாய் போனது, இட்லி உடைந்து பேர்கர் ஆனது, தோசை உடைந்து பிட்சாவானது, குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது, பசும்பால் உடைந்து பேக்கெட் ஆனது, வெற்றிலை உடைந்து பீடாவானது, தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது, வங்கி உடைந்து ஏடிஎம் ஆனது, நூலகம் உடைந்து கூகுள் ஆனது, புகைப்படம் உடைந்து செல்வி ஆனது, மனிதம் உடைந்து மதவரி ஆனது, அரசியல் உடைந்து அருவறுப்பானது, பொதுநிலம் உடைந்து சுயநலமானது, பொறுமை உடைந்து அவசரமானது, ஊடல் உடைந்து விவாகரத்தானது, நிரந்தரம் உடைவது நிதர்சனமாகையால் உடைவது உலகினில் நிரந்தரமானது, எதுவும் நிரந்தரமில்லை, ஆனால் மனிதன் அனைத்துக்கும் பேராசைப்படுகின்றான். நன்றி, வணக்கம்.
மீண்டும் சங்கநாதத்தில் திருமதி டேனி டேனியலின் குரலில் ஒரு பகிர்வுதனை கேட்போம்.
அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் சந்நியாச கீதம். இன்றைக்கு 126 ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடந்த சர்வசமய மாநாட்டில் பேசிய பேச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. மதம் பற்றி அன்றைக்கு அவர் எழுப்பிய சிந்தனை அலைகள் இன்னும் ஓயவில்லை. சிகாகோ மாநாட்டில் பேசி சிகரம் தொட்ட சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் மேலும் தங்கி பல இடங்களில் உரையாற்றினார். ஜூலை 1895 நியூயார்க் நகரின் 1000 தீவில் தங்கியிருந்த போது 13 ஆங்கில பாடல்களை இயற்றினார். அப்பாடல்கள் 13 சந்நியாசத்தின் தியாக நோக்கத்தையும் சந்நியாசத்தின் குணநலன்களையும் விளக்கி கூறுகிற பாடல்களாகும். அப்பாடல்களும் The Song of Sannyasin என அவரே தலைப்பிட்டிருந்தார். சந்நியாச கீதம் என்ற இந்நூலை பற்றி அநேகமாக பலருக்கும் தெரியுமா என்பது சந்தேகமே. சுவாமிஜியின் பல சொற்பொழிவுகள் நூல்களாக வெளியாகி பலரும் அவற்றை படித்து தங்கள் ஞானத்தை வளர்த்துக் கொண்டார்கள். அந்நூல்களில் கொழும்பு முதல் அல்மோரா வரை என்ற அவரின் நூல் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சந்நியாச கீதம் என்ற இந்நூல் பற்றி போதுமான தகவல்கள் பலருக்கும் தெரியாது. இன்றைய மதுரை கல்லூரி மதுரை நேர்டி காலேஜ் என இருந்தபோது அதில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் பண்டிதர் எம் கோபாலகிருஷ்ண ஐயர். இவர் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கும் 4 தமிழ் சங்கம் நிறுவிய பாண்டித்துறை தேவருக்கும் நெருங்கிய நண்பர். சுவாமிஜி அமெரிக்காவிலிருந்து இலங்கை வழியாக இந்தியா திரும்பிய போது ராமநாதபுரம் பாம்பனில் வந்து இறங்கினார். அதற்கான முக்கிய காரணம் ராமநாதபுரம் மன்னர் மேதகுராம் ராஜராஜேஸ்வர சேதுபதி என்ற பாஸ்கர சேதுபதி தான் சுவாமிஜியிடம் அமெரிக்கா செல்ல முதலில் வேண்டுகோள் வைத்தவர், நிதி உதவியும் செய்தவர். சிகாகோ மாநாட்டில் பாரதத்தின் ஆன்மீக பெருமைகளை பேசிய சுவாமிகள் மதத்தின் தனிச்சிறப்பையும் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஆன்மீக மேன்மைகளையும் பற்றி அமெரிக்காவிலும் பின்னர் லண்டனிலும் பேசினார். அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்து சென்றவர் 1887 ஜனவரியில் இங்கிலாந்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணம் வழியாக இந்தியாவுக்கு திரும்பினார். சுவாமிஜி இந்தியா திரும்பினால் அவருடைய பொற்பாதங்கள் சேது நாட்டில் தான் முதலில் பதிய வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி மன்னர் சுவாமிஜியிடம் வேண்டுகோள் வைத்திருந்தார். மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்ற சுவாமிஜி இலங்கை யாழ்ப்பாணம் வந்து ஒரு ஸ்டீம் படகில் இரவு 12 புறப்பட்டு 80 கிலோமீட்டர் கடலில் பயணித்து 3 மணி நேரத்தில் சேது சீமையில் பாம்பன் குந்துக்கால் என்ற இடத்தில் வந்து இறங்கினார். சுவாமிஜியை மன்னர் பாம்பனில் வரவேற்ற போது மன்னருக்கு வயது 29, சுவாமிஜிக்கு வயது 34. பாஸ்கர சேதுபதி சென்னையில் படித்து ஆங்கிலத்தில் மிக்க புலமை மிக்கவராக இருந்தார். ஆனால் சுவாமிஜியின் ஆங்கிலத்தை கேட்டு மன்னர் பிரமித்து போனார். நமது துரதிஷ்டம், மன்னர் தமது 35 வயதில் மரணமடைந்தார். சுவாமிஜியோ தமது 39 வயதில் மரணமடைந்தார். மறைந்த தமிழறிஞர் பேசு மணி அவர்கள் எம் கோபாலகிருஷ்ண ஐயரின் சந்நியாச கீதம் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் பற்றி செய்தியை ஐயருடைய பேத்தியும் ஆங்கில பேராசிரியருமான திருமதி உஷா மகாதேவனுக்கு தெரிவித்துள்ளார். கவியோகி சந்தான பாரதியின் கவிக்குயில் பாரதி என்ற நூல் பிரதி ஒன்றும் பேராசிரியர் உஷா மகாதேவனுக்கு கிடைத்தது. அதில் ஒரு செய்தி, சுவாமிஜி பாம்பன் வந்தபோது அவரை அந்த இரவில் வரவேற்க மன்னர் பாஸ்கர சேதுபதியுடன் மதுரை பேராசிரியர் எம் கோபாலகிருஷ்ண ஐயரும் உடன் சென்றுள்ளார் என்ற தகவலாகும். பேராசிரியர் கோபாலகிருஷ்ண ஐயர் தான் மகாகவி பாரதியை மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக சேர்வதற்கும் பின்னர் சென்னை சுதேச மித்ரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக சேர்வதற்கும் உதவியவர் என்கிற தகவல்களும் அந்நூலில் உள்ளன. சிவகங்கை நகரில் ராமகிருஷ்ணா தொடக்க பள்ளியின் நூற்றாண்டு விழா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 கொண்டாடப்பட்டது. அதன் தலைமை ஆசிரியரும் மதுரை பேராசிரியர் எம் கோபாலகிருஷ்ண ஐயரின் மகனுமான ரங்கசாமி ஐயர் சந்நியாச கீதம் நூலை முதலாக வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தார். 1893 செப்டம்பர் 11 காலை 10 மணிக்கு மாநாடு தொடங்கியது. மாநாடு கொலம்பியாவில் நடந்தது. சுமார் 5000 பேர் கூடியிருந்தனர். அரங்கம் நிரம்பியதால் வழியிலும் வாசற்படியிலும் கூட மக்கள் அமர்ந்திருந்தனர். மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டின் பிரதிநிதிகள் பேசத் தொடங்கினர். அவைத்தலைவர் சுவாமிஜியை பலமுறை பேச அழைத்தும் சுவாமிஜி அடுத்து பேசுவதாக கூறிக்கொண்டிருந்தார். பிறகு சுவாமிஜி எழுந்து பேச தொடங்கினார். அமெரிக்க நாட்டு சகோதரிகளே, சகோதரர்களே என சொன்ன உடனே மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அப்போது சுவாமிஜிக்கு வயது 30. மதத்தின் பிரதிநிதியாக அவர் பேச அழைக்கப்பட்டாலும் பிற மதங்களிலும் உண்மை உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டு அவர் பேசியதை அமெரிக்க கிறிஸ்தவ மக்கள் ஆரவாரத்துடன் ஏற்றுக்கொண்டனர். கிறிஸ்தவ தேசமான அமெரிக்காவில் நின்று கொண்டு அவர்களை பார்த்து, நீங்களா பாவிகள், மனிதர்களை அப்படி அழைப்பது பாவம் என்றும் நீங்கள் தெய்வங்கள் என்றும் முழங்கினார். அவர்களை ஆடுகள் என்று அழைக்கப்படுகிற மாயையில் இருந்து விடுவித்து தட்டி எழுப்பி அவர்களை சிங்கங்கள் என்றார். இதனை எதிரொலிக்கும் விதமாக சந்நியாச கீதம் என்ற 13 பாடல்களும் திகழ்கின்றன. அப்பாடுகளை கொண்ட அந்நூல் கிடைப்பதற்கு அரிதாக உள்ளது. அவற்றில் 5 பாடல்கள் மறைமொழி பெயர்ப்பில் வெளியாகி உள்ளன. கோபாலகிருஷ்ண ஐயரின் முதல் மொழிபெயர்ப்பு வாசிப்பதற்கு மிக கடுமையாக உள்ளது. சந்நியாச கீதம் நூல் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இடம்பெற்று ஆங்கில இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் படிக்குமாறு செய்வது நமது முக்கிய கடமையாகும். சந்நியாச கீதத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு. மன வலிமை மிக்க மாசிலா துறவியே, எங்கிருந்தோ வருகிற அந்த அமர கீதத்தை கேட்போர் கிருகிருத்து போகுமாறு பாடுக துறவியே. உலக அழுக்குகள் எதுவும் உட்புக முடியாத மலைக்குகை தனிமை அமைதியிலும் புகழும் கலந்து சத்தியமும் நித்தியமும் பாய்ந்தோடும் ஞான ஓடையிலும் அக்கீதத்தின்
நேயர்களே, திருமதி டேனி டேனியல் அவர்களின் பாயர்வின் தொடர்ச்சிதனை அடுத்த வாரம் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு உதவிய ஜெரித் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் ஆஷா. நன்றி, வணக்கம்.